بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري إمام أورغل الله يتذر முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மூமின்கள் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு வருகிறார்கள். வ இன்ன முஹம்மதன் அப்துஹுல் முஸ்தஃபா வ நபியுஹுல் முஜ்தபா வ ரசூலுஹுல் முர்தபா வ இமாமுல் அத்கியாயி வ சையதுல் முர்சலீன் வ ஹபீபு ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்தில், அதைதான் இந்த சுருக்கமான வார்த்தைகளில் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்தில் இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது இமாமுல் அத்கியாயி வ சையதுல் முர்சலீன், இன்று நாம் இந்த வ சையதுல் முர்சலீன் என்பதை பற்றி உள்ள விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை மேன்மைகளை அறிவதும் அவற்றை நம்பிக்கை கொள்வதும் அவற்றை பற்றி பிரஸ்தாபித்து மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் இதுவும் ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் சேர்ந்தது. அல்லாஹுவை பற்றி பேசுவது, அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய உயர்வுகள் அந்த மாண்புகளை நம்புவது, அறிந்து கொள்வது, அவற்றை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இது எப்படி ஈமானை சேர்ந்ததோ அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை அறிவதும் நம்பிக்கை கொள்வதும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் இதுவும் ஈமானை சேர்ந்தது. இந்த இடத்துல இரண்டு வழிகட்ட கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம், அவர்களை உயர்வாக மதிக்கின்றோம், அவர்களுடைய சிறப்புகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்றோம் என்ற பெயரில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சொல்லாததை, அல்லாஹ் ரசூலுல்லாஹிற்கு சொல்லாததை, அல்லது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் இந்த உம்மத்துடைய மூத்தவர்கள் ரசூலுல்லாஹிவிற்கு சொல்லாததை ரசூலுல்லாஹிவிற்கு சொல்லி வரம்பு மீறி புகழ்வார்கள். இவர்களும் வழிகட்டவர்கள். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற விஷயத்தில், அவர்களை மதிக்கின்ற விஷயத்தில், அவர்களுடைய சிறப்புகளை பேசுகின்ற விஷயத்தில் இரண்டு விதமான வழிகட்ட கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு கூட்டம் இந்த கூட்டம். ரசூலுல்லாவை புகழ்கிறோம் புகழ்கிறோம் என்று கூறி அவர்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன? பொய்யான ஹதீஸுகளை இட்டு கட்டுவாங்க, பலவீனமான ஹதீஸுகளை சொல்லுவாங்க. அதையும் கடந்து தங்களுடைய சுய கற்பனையில் ரசூலுல்லாவை புகழ ஆரம்பிப்பாங்க. பிறகு இவ்வாறாக எல்லை கடந்து கடந்து அல்லாஹுடன் ரசூலுல்லாவை இணை வைத்து விடுகின்ற அளவிற்கு கொண்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர்களும் வழிகட்டவர்கள். புரியுதா? உதாரணத்துக்கு இன்றைக்கு மௌலூதுடைய புத்தகங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கவிதைகள், அதை சார்ந்து அதை நம்பிக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அதே போல இந்த புர்தான் ஒரு கிதாப் இருக்கும். அந்த புர்தா கிதாபிலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிய வரும். அந்த புர்தாவுடைய ஆசிரியர் அவர் எப்படியோ, அவருடைய கவிதைகளில் 100 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நேரடியாக ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். என்ன சொல்கிறார்? وَمِنْ عِلْمِكَ عِلْمُ اللَّوْحِ وَالْقَلَمِ وَمِنْ جُودِكَ الدُّنْيَا وَضَرَّتُهَا. நபியே, உங்களுடைய அறிவிலிருந்து கொஞ்ச அறிவு தான் லௌஹுல் மஹ்ஃபூஸிலே இருக்கக்கூடிய அறிவு. இது எவ்வளவு பெரிய இட்டுக்கட்ட அபாண்டமான வார்த்தை இது. புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹுடைய இல்முல கொஞ்சம் தான் எங்க இருக்குதா? லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்குதா? கலம் எழுதியதும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே எழுதப்பட்டதும் உங்களுடைய கல்வியிலிருந்து கொஞ்சம்தான் என்பதாக ரசூலுல்லாவை புகழ்றார். இப்ப ரசூலுல்லாஹுடைய அறிவை புகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அல்லாஹும் ரசூலும் சொல்லித்தராததை அவர்களுக்கு புகழ்ந்து வரம்பு மீறி சென்று விடுகிறார்கள். அதே போல இன்னும் அவர் ரசூலுல்லாஹை புகழும் பொழுது, நபியே நீங்க போட்ட கொடைதான், நீங்கள் கொடுத்த கொடைதான் இந்த துன்யாவும் ஆகிறதும், இந்த துன்யாவும் ஆகிறதும் யாருடைய அருளால உருவானதா? இதெல்லாம் நேரடியான ஷிர்க். இதெல்லாம் என்ன? நேரடியான ஷிர்க். அதே போல ரசூலுல்லாஹுடைய பொருட்டால் அல்லாஹுவிடத்தில் துவா கேட்கிறது, அதுவும் அதுல இருக்கும். நாம் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுடைய அழகிய பெயர்களை கொண்டும் நம்முடைய ஈமானை கொண்டும் அமல்களை கொண்டும் தான் அல்லாஹுவிடத்தில் துவா கேட்கணும். அல்லாஹுவிடத்தில் யா அல்லா ரசூலுல்லாவுடைய பொருட்டால கேட்கிறேன், ரசூலுல்லாவுடைய சதக்காவால கேட்கிறேன், இந்த மாதிரி கேட்பதோ அல்லது யா அல்லா ரசூல்லாவுக்காக வேண்டி எனக்கு கொடு இப்படிலாம் கேட்கறது, இது ஷிர்க் வரை கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய பெரிய குற்றமான செயல்கள். இப்ப ரசூலுல்லாஹுடைய பேராலேயே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாதுன்னா, இந்த சூஃபி தரீக்கா கூட்டத்தார்கள் தினைக்கும் காலையில் அல்லது சாயந்தரம் ஒரு பெரிய புத்தகத்தை வச்சு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அதில் என்னன்னா, இவருடைய ஷேக்கு அவருடைய ஷேக் அந்த மாதிரி ஒரு 100-200 ஷேக்குகளுடைய பேரை பிடிப்பாங்க. யா அல்லாஹ் ஜக்கரியாவின் பொருட்டால், அப்புறம் அப்துல் காதர் பொருட்டால், அப்துல் ரஹ்மான் பொருட்டால், இப்படி அந்த காந்தலவி, இந்த சஹரான்புரி, இந்த தேவபந்து, இப்படியே இவருடைய பொருட்டால், இவருடைய பொருட்டால், இவருடைய பொருட்டால், இவருடைய பொருட்டால், இவருடைய பொருட்டால், காலையில் கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஓதுவாங்க. எல்லாம் இந்த பொருட்டால் பொருட்டால் பொருட்டால்னு ஓதிட்டு கடைசியில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமானது, அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்லாத செயல். அல்லாஹுவிடத்தில் அழகிய பேரை சொல்லி, யா அல்லாஹ் நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஷ்ஹது பி அன்னக அந்த அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா அன்த் பி அன்னக அந்த அல்லாஹுல் அஹது ஸமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃவுவன் அஹத் அன் தக்ஃபிர லீ தம்பி. முடிஞ்சு. யா அல்லாஹ் நான் சாட்சி சொல்கிறேன், நீ வணக்கத்திற்குரியவன், நீ ஒருவன், நீ தனித்தவன், நீ தேவையற்றவன், நீ யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பிறந்தவன் இல்லை, உனக்கு நிகராக யாரும் இல்லை, எனது பாவங்களை மன்னிப்பாயாக. முடிஞ்சு. ரப்பனா இன்னனா அமன்னா, யா அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டும், ஃபஃபில்லனா துருபனா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. இப்போ அமல்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை கொண்டும் தான் ரப்பிடத்தில் துவா கேட்கணுமே தவிர யார் பொருட்டாலையும் கேட்கக்கூடாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். ஒரு கூட்டம் வழிகட்டார்கள். எப்படி வழிகட்டார்கள்? புகழ்வதில் வரம்பு மீறி, புகழ்வதில் வரம்பு மீறி இல்லாததை கொண்டு புகழ்ந்தார்கள். புரிஞ்சுச்சா? இது ஒரு கூட்டம், அதனுடைய சில உதாரணங்களை தான் பார்த்தோம். இன்னொரு கூட்டம், அவர்களும் வரம்பு மீறிகள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹை பற்றி வந்திருக்கக்கூடிய புகழ்ச்சிகள், உயர்வுகள், அது குரானில் வந்திருந்தாலும் சரி, சஹீஹான ஹதீஸுகளில் வந்திருந்தாலும் சரி, அதை பற்றி பேசவே மாட்டார்கள். அது அவர்களிடத்தில் இஸ்லாமுடைய ஒரு சப்ஜெக்டாகவே இருக்காது. ரசூலுல்லாஹை பற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா, வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பேசுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று பர்சனல் தனிப்பட்ட சிறப்புகள், அவர்களுடைய உயர்வுகள், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய அழகு, அவர்களுடைய உடல் அழகு, அவர்களுடைய பேச்சினுடைய அழகு, நடையினுடைய அழகு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய முகம், இப்படி அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளில் உள்ள சிறப்புகள் எதையுமே எடுத்து எங்கேயுமே பேசவும் மாட்டாங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க. அதே போலதான் எப்ப ரசூலுல்லாவுடைய சிறப்புகளே அவங்க சொல்ல மாட்டாங்களோ, அதுக்கு பிறகு உள்ள சஹாபாக்கள் தாபியங்களுடைய சிறப்புகளை பற்றி அவங்க எப்படி பேசுவாங்க? புரிஞ்சுச்சா? இந்த ரெண்டு கூட்டமுமே எத்தகைய கூட்டம்? நேரடியாக வழிகட்ட கூட்டம் தான். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அவர்களை வழிகட்ட கூட்டம் என்று சொல்றோம், ஏன் அவர்களை வழிகட்ட கூட்டம் என்று சொல்றோம்? சரி, முந்தைய கூட்டம் வழிகட்ட கூட்டம், ஏன் அவர்கள் வழிகட்டார்கள் என்பது தெளிவா தெரியுது. ஏன் அவங்க வழிகட்டாங்க? மார்க்கத்தில் இல்லாததை சொன்னாங்க, ரசூலுல்லாவுக்கு தகுதி இல்லாததை ரசூலுல்லாவோடு சேர்த்து சொன்னார்கள், வழிகட்டார்கள். பொய்யான ஹதீசுகளை பரப்புனாங்க, பலவீனமான ஹதீசுகளை பரப்புனாங்க, ஷிர்க்கை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ரசூலுல்லாவை புகழ்ந்தார்கள், வழிகட்டார்கள் என்று தெளிவாக தெரியுது. இந்த இரண்டாவது கூட்டமும் வழிகட்ட கூட்டம் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரலாம். நீங்க பாருங்க, அதுக்குதான் நம்முடைய இந்த பாடத்துடைய நோக்கத்தையும் இந்த சப்ஜெக்ட் ஏன் ரசூலுல்லாஹுடைய சிறப்பு என்ற இந்த சப்ஜெக்டையும் நீங்கள் புரிந்தால் அதற்குண்டான விளக்கம் தெரியும். என்ன விஷயம் நீ பாருங்க, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சில பண்புகளை அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களுக்கு விதித்திருக்கிறார். சில அமைப்புகள், சில விதமான குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்களை விட்டு மனிதர்களால் வெளியே வர முடியாது. அப்படிதான் அவங்க, புரியுதா? அந்த மாதிரியான குணங்கள்ல, அந்த மாதிரியான பண்புகள்ல ஒரு பண்பு தான் மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களை பின்பற்றுவான். ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மேல விருப்பம் வந்துருச்சுன்னா அவருடைய செயல்கள் மேலேயும் அவருக்கு விருப்பம் வந்துடும், அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? இரண்டாவது, அப்படி ஒருவர் மேல விருப்பம் வர வேண்டும் என்றால் அவரை பற்றிய ஏதாவது சில சிறப்புகளையாவது அந்த மனிதர் அறிந்து கொள்வார். ஒருவர் மேல விருப்பம் வர்றதா இருந்தா பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல முக்கியமான காரணம் என்ன? அவரை பற்றி உண்டான உயர்வு, அவருடைய மேன்மை, சிறப்பு, கண்ணியம், அவருடைய புகழ், இந்த விஷயங்கள் தெரிய வர இதை பற்றி அவருக்கு தெரிந்து கொள்ளும் போதும் அறிந்து கொள்ளும் போதும் அவர் மேல அவருக்கு அன்பு மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். அன்பு மதிப்பு உயர ஆரம்பிக்க உடனே அவருக்கு அவரை பின்பற்றக்கூடியவராகவும் அவரை நேசிக்கக்கூடியவராகவும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கக்கூடியவராகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் மாறிடுவாங்க. இது வந்து பொதுவான இயற்கை. இப்ப உதாரணத்துக்கு நிறைய கவிஞர்கள், சிந்தனைவாதிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ பாரதின்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவருடைய கவிதைகளை பிரியப்பட்ட, அவருடைய கவிதையால் அதாவது மயங்கிய அல்லது அவருடைய கவிதையினால் வந்து பெரிய ஒரு சீர்திருத்தம் பெற்ற சில கவிஞர்கள் அடுத்து வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டு பாரதிதாசன், அதாவது பாரதியுடைய அடிமை அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டாங்க. இது வந்து இயற்கையாக உள்ளது. இப்ப பாருங்க, இப்படி இயற்கையா மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தாலும் நம்முடைய அறிவை கொண்டு யார் மேல அன்பு வைக்கணும் அன்பு வைக்க கூடாது என்பதை அல்லாஹு தஆலா முடிவு செய்வதற்குரிய வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கான். யார் மேல அன்பு வைக்கணும், யார் மேல அன்பு வைக்க கூடாது, எந்த அன்பு ஹலாலு, எந்த அன்பு ஹராமு, எது ஃபரது, எது வாஜிபு, இந்த வழிகாட்டுதல மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான், கற்றுக் கொடுத்திருக்கிறான். இப்ப பாருங்க, அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய உயர்வு, அவர்களுடைய கண்ணியம், அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா புகழ்ந்தது, இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் ரசூலுல்லாஹுவின் மேல உண்மையான முஹப்பத்து வரும். இந்த முஹப்பத்து தான் இத்திபா, ரசூலை பின்பற்றுவதற்குரிய தூண்டுகோள். ரசூலை பின்பற்றுவதற்குரிய தூண்டுகோள், முதலாவது இரண்டு தூண்டுகோள், ஒன்று ஈமான், இரண்டாவது முஹப்பத். புரியுதா இல்லையா? இந்த வெறும் ஈமான் மட்டும் இருந்தாலும் அந்த ஈமானுக்குள்ளார முஹப்பத் என்ற சார்ஜ் இல்லை என்றால் பின்பற்றுவதில் பலவீனம் ஏற்பட்டுடும். இன்னைக்கு நம்மை போல இப்ப நாம் எப்படி சுன்னத்து பின்பற்றுவோம், சுன்னத்தான காரியங்களை செய்வோம், ஆனா எப்பயாவது செய்வோம், தொடர்ந்து செய்வோமா, அதை பேணுதலா செய்வோமா என்று சொன்னா சுன்னத்து தானே சொல்லி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருப்போம். எப்படி இங்க யார்ட்டையாவது போய் நீங்க உபதேசம் பண்ணுங்க அல்லது உங்க லைஃபையே நீங்க எடுத்து பாருங்க, சுன்னத்தை செய்வீங்களான்னு கேட்டா சுன்னத்தை செய்ய மாட்டீங்க, சுன்னத்து தானே விடுவீங்க. இப்ப தப்பு வச்சுங்களே, ஒரு மக்குரு, ஒரு அருவறுக்கத்தக்க செயல், இது ஹராம் இல்லையில, இது ஒண்ணும் பெரிய ஹராம் இல்லையில அப்படின்னு அதை செய்வாங்க மக்கள். மக்களுடைய மனநிலை எப்படி, சுன்னத்து தானே கட்டாயம் இல்லையன்னு சுன்னத்தை விட்டுருவாங்க. ஒரு தப்ப சொல்ல போனா இது ஒண்ணும் பெரிய ஹராம் இல்லையில, செஞ்சா என்ன இருக்குது, சின்ன சின்ன தப்பு தானே, நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு அந்த தப்பை செய்வாங்க.
எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முரண்பாடான நிலைப்பாடு பாருங்க. சுன்னத்து என்று கூறி அந்த சுன்னத்தை செய்ய வேண்டுமா, சுன்னத்து என்று சொல்லி அதை விடணுமா? சுன்னத்து என்று சொல்லி அதை செய்யணும், புரியுதா? தப்பு என்று தெரிந்தால் அதை விடணும். மக்களுடைய இன்றைய முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் எப்படின்னு சொன்னா, தாடி வைங்க, தாடி வைக்கிற சுன்னத்தானங்க, உற்று ஹிஜாபு போடுங்க, ஒன்னும் ஃபர்வாங்க, கட்டாயமா போட்டே ஆகணுமாங்க, போட்டா சிறப்பு சிறந்தது, என்ன செய்ய போடல. இப்படி எதை எடுத்தாலும் சரி, சுன்னத்து 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 சுன்னத்துன்னு சொல்லி அதை மார்க்கத்திலிருந்து மொத்தமா தூக்குறதுக்கு தான் இன்றைக்கு மக்கள் நிக்கிறாங்க, புரியுதா இல்லையா? சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இன்று நாம் எந்த அளவுக்கு ஃபர்துகளை பேணுகிறோமோ, புரியுதா இல்லையா? ஃபர்துகளை நம்ம இன்னும் உண்மையா பேணக்கூடிய அளவுக்கு நம்ம வரல, சரியா? எத்தனை பேருக்கு நம்மள தொழுகையுடைய வக்து தவறி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எத்தனை பேருக்கு தொழுகையுடைய வக்து தவறி இருக்கு, சுபுகுடைய தொழுகை, அதே போல இன்னும் நிறைய தொழுகையுடைய வக்துகள் தவறி இருக்கு. சஹாபாக்களுக்கு சுன்னத்து தொழுகையே தவறினதில்லை. இப்ப நாம் எங்க, அவங்க எங்க சொல்லுங்க பார்க்கலாம், புரியுதா இல்லையா? அவர்கள் முஸ்தஹப்பான பேணுதலான காரியங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட நம்ம இன்னும் அடிப்படையான ஃபருந்துகளுக்கு இன்னும் கொடுக்காம உட்கார்ந்துருக்கிறோம். இதுல வேற பெருமை பேசுறது மட்டும் குறைச்ச கிடையாது. என்ன மாதிரி இந்த உலகத்துல யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு என்னம்மா, சரியா இல்லையா? இந்த பெருமை தாங்க நம்மளை கெடுக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு மார்க் போட்டு வச்சிருக்கிறோம், நான் ரொம்ப யோக்கிய, நான் ரொம்ப யோக்கிய அப்படின்னு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பெருமை, இந்த அகம்பாவம், தன்னை பற்றி ரொம்ப உயர்வா நினைச்சு வச்சிருக்கிறது, இதுதான் நம்மளை கவுத்துக்கிட்டே இருக்கு விஷயத்துக்கு வாங்க. அப்ப அந்த சிறப்புகளை தெரிய தெரிய தெரியதான் நமக்கு முகப்பத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த முகப்பத்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஈமான் ஏறி அதிகமாயிட்டே இருக்கு, ஈமான்ல சார்ஜ். அந்த மனிதர்கள் தான் அல்லாஹுடைய கட்டளைகளை பேணுவதிலையும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை பேணுவதிலையும் ரொம்ப அப்படியே நுணுக்கமா துல்லியமா மிகவும் சரியாக இருப்பார், புரியுதா இல்லையா? ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை நாம் அறிவது ஏனென்று சொன்னால் அது நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை நாம் அறிவது ஏனென்றால் அந்த சிறப்புகளை அறிவதுதான் ரசூலுல்லாஹிவின் மீது நமக்கு முஹப்பத்தை அதிகப்படுத்தும். யாருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு முஹப்பத் இருக்குமோ அவர்கள் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள்லேயே ரசூலுல்லாஹுவை ரொம்ப நேசித்தது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளையும் ரசூலுல்லாஹுவை பேணுவதிலையும் அவங்களுக்கு நிகரா சஹாபாக்கள்ல யாருமே கிடையாது. அந்த அளவு முகப்பத்து வச்சிருந்தான். ஹிஜ்ரத்துடைய பயணங்களை எடுத்து பாருங்க, ஹுதைபியாவுடைய ஒப்பந்தங்களை எடுத்து பாருங்க, மொத்த வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அதற்கு அடுத்ததாக உமருல் ஃபாரூக், இப்படியாக சஹாபாக்களுடைய அந்த வரிசை நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்கள் யாரு எந்த அளவு ரசூலுல்லா மேல பிரியம் வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை அவர்களுடைய ஒழுக்கங்களை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று ரசூலுல்லாஹுவை பற்றிய இந்த சிறப்புகள், இந்த மேன்மைகள் இதெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்படாததுனால ரசூலுல்லாஹு மேல நமக்கு அன்பே இல்லை. சாதாரணமா இருக்கிறோம். எப்படி வந்து நம்முடைய உறவினர் இரத்த உறவுகள் மேல நமக்கு ஒரு அன்பு இருக்குதோ அந்த மாதிரி அன்பு வந்து நமக்கு ரசூலுல்லா மேல இருக்கணும். அது வந்து சும்மா வந்து இருக்குன்னு பயான் பண்றது இல்லை, இருக்குன்னு வந்து வாயால சொல்றது இல்லை, ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, நான் உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தையை விட, அவருடைய பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட நான் முஹப்பத்துடையவனாக அவருக்கு மாறாதவரை உங்களில் யாரும் மூமினாக ஆகவே முடியாது. எப்படி சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மை. அவருடைய தந்தையை விட, அவருடைய பிள்ளையை விட, அவருடைய மக்கள், அதாவது பொதுவாக மக்கள் எல்லோரையும் விட நான் அவருக்கு முஹப்பத்துள்ளவனாக மாறிடணும். அப்படி மாறினாதான் அவருக்கு ஈமானே கிடைக்கும் சொன்னாங்க. நம்முடைய குறையே இதுதான், கண்டது கழியது குப்பை கூலம் எல்லாவற்றையும் படிப்போம், எல்லாவற்றையும் பேசுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை பற்றி பேசுறதுக்கு நம்மள்கிட்ட நேரம் இல்லை. இப்ப இந்த ரெண்டாவது ஒரு வழிகட்ட கூட்டம் சொன்னமா இல்லையா, இந்த வழிகட்ட கூட்டம் என்ன ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை பேசுனா அந்த பத்திங்களா அவங்க எப்படி போயிட்டாங்க பத்திங்களா அப்படின்றோம். அதாவது இந்த மௌலூது ஓதுறது, மீராது கொண்டாடுறது, இந்த மத்த மத்த சடங்குகள் செய்யறது இருக்கா இல்லையா, அவர்களுக்கு மாறு செய்யறோம் என்ற பெயரில் இவர்கள் ஒட்டுமொத்தமாகவே ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுவதை விட்டு விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். புரியுதா, இவங்களுக்கு மாறு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இந்த முரண்பாடு எந்த அளவுக்கு அவங்களை கொண்டு போயிருச்சு. அல்லாஹும் ரசூலும் ரசூலுல்லாஹ்வை பற்றி சொன்ன விஷயங்கள் இருக்கா இல்லையா, அதை கூட பயன் பண்ணாம, அதை கூட எடுத்து சொல்லாம ஆயிடுச்சு. இப்ப இதனால என்ன, யார் வந்து இங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கம்மா, ஒரு அதாவது யாரை இவர்கள் பின்பற்ற வேண்டுமோ, யாரை இவர்கள் பின்பற்ற வேண்டுமோ அவர்களுடைய சிறப்பு அவங்களுடைய உள்ளத்துல தெரிஞ்சிருந்தாதான் மரியாதை முதல்ல இருக்கும். ஒருவரை பற்றி ஒரு சிறப்பே தெரியலன்னு வச்சுங்க, அவருடைய உயர்வு என்ன, அவருடைய கண்ணியம் என்னன்னு சொல்லிட்டு மதிப்பீங்களா சொல்லுங்கம்மா. வழங்கல உங்களுக்கு நான் சொல்றது, இப்ப ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து அவரை மதிக்கவே முடியும். யாருன்னே தெரியலன்னு வச்சுக்கங்க, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய அதிகாரி, பெரிய அதிகாரி, அந்த அதிகாரியை யார் மதிப்பா, அவரை அதிகாரின்னு தெரிஞ்சவங்க தான் மதிப்பாங்க இல்லையா. அவர் அதிகார அவருக்கு, அவர் வந்து உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ட்ரெஸ்ல கடைத்தெருவுக்கு வராரு, ஒரு மீன்காரன் போய் மீன் வாங்க போறாரு, அவன் அந்த மீன்காரன் இவர் யாருன்னே தெரியாது, எப்படி பேசுவான், அவன் எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி பேசுவான். புரியுதா இல்லையா, அப்ப ஒரு மனிதரை தெரிந்து கொண்டால்தான் அவரை நீங்க மதிக்க முடியும். ரசூலுல்லாஹ் என்ற அந்த பெர்சனாலிட்டி, அந்த ஷக்ஸியத், அவர்களுடைய அந்த தனித்துவம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்று இந்த கூட்டம் அறியாத காரணத்தினாலதான் சகட்டு மேனிக்கு அவர்களை தரக்குறைவா பேசுறது, அவர்களுடைய புகழை பற்றி பேசாம இருக்கிறது, அவர்களை சொல்லும் பொழுது வாயில சலவாத்து கூட சொல்லாம இருக்கிறது, அல்லது அந்த ஒரு மரியாதை இல்லாம பேசுறது, ஒரு சாதாரணமா அதாவது எந்த அளவுக்கு குறைச்சு குறைச்சு பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு பேசுறது. அதே போலதான் அடுத்து சஹாபாக்கள் அபூபக்கரை பற்றி, அவருடைய உயர்வுகளை பற்றி இவர்கள் பேசியிருந்தால் அபூபக்கர் அப்படி தரக்குறைவா பேசுவாங்களா, விமர்சனம் பண்ணுவாங்களா, அல்லது உமர்னா யார் என்று அவர்கள் அறிந்திருந்தால் ரழியல்லாஹு அன்ஹுமா அப்படி பேசுவாங்களா, பேச மாட்டாங்க. அப்ப கடைசியா நம்ம பார்க்க போனோம்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் முந்தைய காலத்திலையும் இருந்துச்சு, பின்னாடி காலத்திலையும் உருவாயிருக்குது. இவர்களுடைய இந்த அணுகுமுறைகளை நம்ம ரொம்ப நுணுக்கமா கவனித்துக் கொண்டே வந்தா நமக்கு என்ன மனசுல படுது, ஒன்று இவர்களாக அல்லது ஷைத்தானின் வழிகாட்டுதலாக இவர்கள் வேண்டும் என்றே ரசூலுல்லாஹ்வை பற்றி உயர்வாக பேசுவதையும் சஹாபாக்களை பற்றி உயர்வாக பேசுவதையும் விடுகிறார்கள். அப்படி விடும்போதுதான் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் ரசூலுல்லாஹ்வையோ அல்லது சஹாபாக்களையோ விமர்சனம் செய்யும் போது நாவு கூசாம துணிச்சலா சகட்டு மேனிக்கு விமர்சனம் செய்யறான். ஒருத்தருடைய மதிப்பு உள்ளத்துல இருந்தா அவரை விமர்சனம் பண்ண முதல்ல மனசு தூண்டும், அதாவது என்ன வருமா சொல்லுங்க, அவரை நம்மை போல சாதாரண ஒரு மனிதராக நினைக்கும் பொழுதுதான் அவர் மேல விமர்சனம் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லை மீறி பேசுகிறார்கள். நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி பற்றி அவர்கள் அந்த அளவு பேசலைனாலும் பொதுவாக சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற அந்த வாக்கியங்களையும் அந்த அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்களையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒரு சஹாபினா என்ன ஸ்டேட்டஸ் இஸ்லாம்ல அவருக்கு, அதை தெரிஞ்சு அதை கூட அவங்க தெரியாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அல்லது தெரிந்து கொண்டு அதை அவர்கள் மனதில் உள்வாங்காமல் இருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு நான்கு ஹலீஃபாக்கள்ல நான்காவது ஹலீஃபா அலி, அந்த அலியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாலாவது நபரை பார்த்து, அவருக்கு மேல எத்தனை பேர் இருக்கிறாங்க, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரழியல்லாஹு, இந்த நாலாவது நபரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் புகாரி பதிவு செய்யறாங்க, அலியே உன்னை மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள், உன்னை முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள். ஹஸ்ரத் அலியை பார்த்தே இப்படி சொன்னாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை நேசிப்பது ஈமான் என்று சொன்னார்கள், அலியை வெறுப்பது நிஃபாக் நயவஞ்சகத்தனம் என்று சொன்னார்கள்னா அப்ப அதுக்கு மேல உள்ள மூணு பேருடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஒருத்தரை எப்பங்க நேசிப்பீங்க, அவரை பற்றி சிறப்பா பேசுனீங்கன்னா நேசம் வரும், ஒருத்தர் மேல எப்ப வெறுப்பு மரியாதை குறைவு ஏற்படும், அவரை பத்தி தரக்குறைவா பேசினார். ஏன் அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கையில ஒரு முக்கியமான கொள்கை சஹாபாக்களுடைய உயர்வுகளை பேசுவது, அவர்களை பற்றி உள்ள குறைகளை வாய் மூடி இருப்பது? ஏன் குறைகளை பேச ஆரம்பித்தால் மதிப்பு போயிடும், குறைகளை பேச ஆரம்பித்தா மதிப்பு போயிடும், அவர்களை பற்றி இழிவான கெட்ட எண்ணங்கள் உண்டாகும், அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்க விளக்கங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒருவரை பற்றி எவ்வளவு உயர்வா பேசுவீங்களோ அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வீங்க. இப்ப இந்த இயக்க தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய இயக்கங்கள் இருக்கு, யாரெல்லாம் இஸ்லாமில் இயக்கங்களாக உருவெடுத்து தங்களுக்கென்று ஒரு அமீரையோ அல்லது தங்களுக்கென்று ஒரு தலைவரையோ ஏற்படுத்தி கொண்டார்களோ, அந்த தலைவருடைய பெயரால் அந்த ஜமாத்து நடத்துறாங்களோ, அவங்க எல்லாம் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த மௌதூதின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, ஜமாத்து இஸ்லாமின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎஃப்டின்னு கூட இன்னைக்கு அவங்க புத்தக கடையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்ப உள்ளவங்க கொஞ்சம் நிறைய மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, வெளி உலகத்துக்காண்டி, உள்ளார கிடையாது, உண்மையிலே கிடையாது. இப்ப இவங்க எப்படின்னு சொன்னா, அந்த ஜமாத்து இஸ்லாமி என்ற அந்த இயக்கத்தை உருவாக்குன மௌதூதி என்ற அந்த ஒரு அறிஞர், சிந்தனைவாதின்னு சொல்லுங்க, அவரை அளவுக்கு மீறி நேசிப்பாங்க. எப்படின்னா, ஒரு நபியுடைய ஸ்தானத்துல வச்சு அவரை பார்ப்பாங்க, நபின்னு சொல்லல, அந்த மாதிரி அவரை சொல்லும் பொழுது ரொம்ப பயபக்தியா, ஹசரத் அபுல் ஆலா மௌதூதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு ரொம்ப பக்தியா சொல்லுவாங்க. கொஞ்சம் அவங்கள அபூபக்கரை பத்தி பேச சொல்லுங்களேன், என்னமோ இவர் தம்பி மாதிரி அபூபக்கர்னு பேசுவார். எப்படி அவங்க தலைவரை பத்தி பேச சொன்னா எப்படி பேசுவாங்க? ரொம்ப பயபக்தியா அப்படியே, ஹசரத் அபுல் ஆலா மௌதூதி ரஹமத்துல்லாஹி அலைஹினே ஃபர்மாயா அப்படிம்பாங்க. சஹாபாக்கள் பேர் வரட்டுமே, என்னமோ ஒன்னாம் கிளாஸ் எல்கேஜி பசங்களை பத்தி பேசுற மாதிரி அப்படியே சாதாரணமா போய்கிட்டே இருக்கும். அவங்களுடைய கொள்கையில ஒரு கொள்கை, யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம் சொல்லிட்டு. யாருடைய கொள்கை? அந்த ஜமாத் இஸ்லாமியுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்க ஜமாத்து தலைவரை தவிர யார வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். யார? ரசூல்லா விமர்சனம் பண்ணலாம், அபூபக்கரை விமர்சனம் பண்ணலாம், உமர உஸ்மான அலியா அபு ஹனிஃபாவை ஷாஃபி எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம். யாரை தவிர? அங்க பிராக்கெட் ஒன்று இருக்கும், எப்படி இருக்கும் பின்னாடி? யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு பிராக்கெட் மறைஞ்சிருக்கும், அது என்ன பிராக்கெட்? அது எங்கள் தலைவரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் தௌஹீத் ஜமாத்துன்னு எடுத்துக்கணும், யாரை வேண்டுமானாலும், யாருடைய தவறுகளை வேண்டுமானாலும் நாங்கள் விமர்சனம் செய்வோம், யார் தவறு செய்தாலும் பகிரங்கமாக நாங்கள் பேசுவோம், பிராக்கெட்ல எங்கள் தலைவரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அபூபக்கரை திட்டுங்க, நான் சிரிக்கிறதுக்கு சொல்லணுமானா, எனக்கு வந்து இங்க வேலை கிடையாது யாரையுமே சொல்றதுன்னு சொல்லிட்டு. விஷயத்தை நீங்க புரியும், வழிகட்ட கூட்டம் ஏன் வழிகட்டுச்சு, அஹ்லு சுன்னா என்ற இந்த கூட்டம் ஏன் நேர்வழி பெற்றவர்கள், இதுல நம்ம ஏன் நம்ம இந்த கூட்டத்துல மட்டும் இருக்கணும், இயக்கங்களாக ஜமாத்துகளாக நம்ம ஏன் பிரியக்கூடாது, ரசூலுல்லாஹி தவிர வேற யாரையும் நம்ம ஏன் தலைவரா எடுத்துக்கொள்ள கூடாது, அது ஏன் வழி கேடுங்கிறது நீங்க புரியணும். அதுக்கு தான் நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன், விளங்குச்சா இல்லையா? இப்ப பாருங்க, யார வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கட்டும், சகட்டு மெனிக்கு ஏசுவாங்க, பேசுவாங்க, தரக்குறைவா பேசுவாங்க, அவருடைய பெர்சனல் தப்பை பத்தி பேசுவாங்க, அவருடைய ஆய்வை பத்தி தப்பு எல்லாம் பேசுவாங்க. ஆனா இவர்களுடைய தலைவர் என்று வந்துட்டா போதும், அவ்வளவுதான். அப்படியே ஜிப்ரீலுக்கு கொஞ்சம் மேல, எப்படி ஜிப்ரீல் கூட பாவம், ஜிப்ரீலுக்கு கொஞ்சம் மேல கொண்டு போய் வச்சிருவாங்க, அவ்வளவுதான் முடிச்சு. அப்ப இதை விட பெரிய வழிகேடு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? இது வழிகேடா இல்லையா? மிகப்பெரிய வழிகேடு, புரியுதா இல்லையா? ஏன் இந்த வழிகேடு அவங்களுக்கு வந்துச்சு? யாருடைய சிறப்பை பத்தி பேசணுமோ, யாருடைய உயர்வை பத்தி பேசணுமோ, அவருடைய உயர்வுகளையும் சிறப்புகளையும் பேசாம அவர்களுடைய விஷயத்தில் உள்ள குறைகளா தேடிக்கொண்டே இருந்தீங்க. நீங்க அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் வைக்க வேண்டிய அன்பை உங்களுடைய இயக்க தலைவர்கள் மீது கொண்டு போய் வச்சீங்க, அதற்கடுத்து சஹாபாக்கள் மீது வைக்க வேண்டிய அன்பை நீங்க கொண்டு போய் உங்களுடைய இயக்க அடுத்தடுத்த தலைவர்கள் மேல கொண்டு போய் வைக்கிறீங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. இங்க பாருங்க, அவர்கள் அஹ்லு சுன்னாவையோ நம்முடைய இந்த சலஃப் மன்ஹஜையோ குறை சொல்றாங்கல்ல, நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹுவின் மீது நாம் வைத்த அன்பை அபூபக்கர் மீது கூட வைக்கக்கூடாது. புரிஞ்சா இல்லையா? ரசூலுல்லாஹுக்குள்ள மக்காம் என்பது தனி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்பது தனி. அந்த அன்பை யார் மீது கூட வைக்கக்கூடாது, அபூபக்கர் மீது கூட வைக்கக்கூடாது. ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கருக்கு ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹுடைய கலீஃபா, சஹாபாக்களில் மிகச் சிறந்தவர்கள், நம்முடைய உம்மத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் என்ற அந்த அடிப்படையில் தான் நம்ம அவர்கள் மீது அன்பு வைப்போமே தவிர எந்த அன்புக்கு சமமாக வைக்க மாட்டோம். ரசூலுல்லாஹுடைய அன்புக்கு சமமாக அவர்கள் மீது அன்பு வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம் என்று சொன்னா, அதுக்கு என்ன ஆதாரம், ரசூலுல்லாஹுவிற்கு பிறகு சஹாபாக்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹுக்கு பிறகு எந்த ஒரு சஹாபியும் ரசூலுல்லாஹுவிற்கு செய்த மரியாதையை யாருக்கு செய்யவில்லை சொல்லுங்கம்மா, அபூபக்கருக்கு செய்யவில்லை ரழியல்லாஹு அன்ஹு. அதே போல வேற எந்த சஹாபிக்கும் அவங்க செய்யல. இப்ப ரசூலுல்லாஹுக்கு சஹாபாக்கள் செஞ்ச மரியாதை என்ன, ரசூலுல்லாஹுடைய செருப்பை கையில் எடுத்துப்பாங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலஹணியை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அதே போல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடலுடைய மேனி, அவங்களுடைய முடி, அதே போல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வை, இதெல்லாம் சஹாபாக்கள் பேணினார்கள், பாதுகாத்து வைத்தார்கள். புரியுதா இல்லையா? இதெல்லாம் யாருக்கு மட்டும் செய்யக்கூடிய மரியாதை, ரசூல்லாக்கு மட்டும். அதே போல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உது தண்ணி இருக்குது கீழே உழுகாது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி துப்புனாங்கன்னா அது கீழே உழுகாது, சஹாபாக்கள் எடுத்துக்கொள்வாங்க. இந்த அளவுக்கு மரியாதை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் கொடுத்தார்களே, ரசூலுல்லாஹுக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டா யாரு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருக்கு இந்த மாதிரியான மரியாதை யாராவது செஞ்சாங்களா? யாருமே செய்யல. ஈவன் சஹாபாக்களும் செய்யல, சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்த தாபிஈ யாருமே செய்யல. அதே போலதான் ஒரு சஹாபி மற்றொரு சஹாபிக்கு, உதாரணத்துக்கு அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அவருக்கு யாராவது இந்த மாதிரி மரியாதை செஞ்சாங்களா? அவர் ஒரு பெரிய அறிஞர், நம்முடைய கலீஃபா, நம்முடைய இமாம், நம்முடைய மன்னர், நம்முடைய ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் என்ற அந்த மரியாதையை தவிர ரசூலுக்கு கொடுத்த மரியாதையில எதையுமே சஹாபாக்கள் கலீஃபா உமருக்கோ அதே போல அடுத்தடுத்து வந்து யாருக்குமோ செய்யவே இல்லை. புரியுதா இல்லை? இதுதான் நம்முடைய தெளிவான நிலைப்பாடு. இப்ப யாரெல்லாம் இந்த சஹாபாக்களுடைய இந்த வழிமுறையிலிருந்து வெளியே போறாங்களோ அவங்களுடைய பேச்சு பேசுறதுக்கும் பொதுமக்கள் கேட்கறதுக்கு வேண்டுமானா பாருங்க, எவ்வளவு கரெக்டா இருக்காங்க ஈமான்லையும், எவ்வளவு கரெக்டா இருக்காங்க இஸ்லாத்திலையும், எவ்வளவு பியூரா இருக்கிறாங்க, எவ்வளவு எவ்வளவுன்னு சும்மா வெளிப்பாட்டுக்கு பேசலாமே தவிர உண்மையில அவங்க பார்க்க போனா மிகப்பெரிய அடிப்படைகள்ல வரம்பு மீறிகளாக இருப்பார்கள், மிகப்பெரிய விஷயங்கள்ல வரம்பு மீறிகளாக இருப்பார்கள். புரியுதா இல்லையா? சரி, விஷயத்துக்கு வரும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, உயர்வுகளை நாம் அறிய வேண்டும். அவர்கள் மீது அன்பு வருவதற்காக, அவர்கள் மீது நமக்கு அன்பு ஏற்படுவது ஈமானுடைய அடிப்படை அம்சங்களிலே ஒன்று. எந்த அளவுக்கு சிறப்புகளை அறிந்து கொண்டு அவர்கள் மீது நமக்கு அன்பு இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு மரியாதை இருக்கும், கண்ணியம் இருக்கும். புரியுதா? அவர்களுடைய சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப பாருங்க, இமாம் அவர்கள் அந்த மொத்த அன்புகள்ல ஒரு வார்த்தையை இங்க சொல்றாங்க, அதுக்கு விளக்கத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஒரே வார்த்தையில அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கிதாபு ரொம்ப சுருக்கமான கிதாப். வஸ்ஸையிதுல் முர்சலீன், என்ன வார்த்தையை சொன்னார்கள், வஸ்ஸையிதுல் முர்சலீன். அல் முர்சலீன் என்றால் என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், ரசூல் முர்சல் இரண்டுமே ஒரே வார்த்தை. ரசூல் மார்கள், ரசூல் என்பவர் நபியை விட உயர்ந்தவரா இல்லையா? ரசூல் என்பவர் நபியை விட உயர்ந்தவர். ஏன்னா நபி என்பவர் தனிப்பட்ட முறையில் வஹியை பெற்றவர், ரசூல் என்பவர் வஹியை பெற்றதோடு பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற கட்டளையும் கொடுக்கப்பட்டவர். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல சிறந்த படைப்புகள் ஒன்று மலக்குகள், இரண்டாவது மனிதர்கள். இந்த மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யாரு, ரசூல்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் இவங்க தான் தலைவர், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன சிறப்பு நம்ம சொல்றது? ரசூல்மார்கள் என்பவர்கள் யாரு, மனிதர்களே சிறந்தவர்கள்மா. ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்திருக்கான். இப்ராஹிம் நபியுடைய சிறப்பு சுப்ஹான் அல்லாஹ், மூசா நபியுடைய சிறப்பு, ஈசா நபியுடைய சிறப்பு. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நபிமார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள், அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் குரான்ல, ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப இமாம் என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு ரசூல் என்ற அந்த ஸ்தானமே ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய, ரொம்ப ரொம்ப பேணப்பட வேண்டிய ஒரு ஸ்தானம். அப்ப மூமின்கள் ரசூல்மார்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும், நமக்கு அல்லாஹு தஆலா அனுப்பிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இந்த உலக படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாகிய மனிதர்கள், மனிதர்களிலேயே சிறந்தவர்களாகிய ரசூல்மார்கள், இவர்கள் எல்லோருக்கும் இவங்க தான் தலைவர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எவ்வளவு சிறப்புகள் இருக்கும்? ஒரு தலைவராக ஆகிறதா இருந்தாலே எவ்வளவு சிறப்பு இருக்கணும், ரசூலாக ஆகிறதா இருந்தா சும்மாவா இருக்கு, தலைவராக கூட ஏதாவது போட்டி போட்டு அல்லது யாருக்காவது ஒரு தலைவருக்கு பிறந்திருந்தா தலைவர்னு சொல்லிட்டு தகுதி இல்லாம கூட மக்கள் ஆக்கிடுவாங்க, உருவாக்கிடுவாங்க. ஆனா நபி என்பவர்களும் ரசூல் என்பவர்களும் தானா உருவாக முடியுமா? உருவாக முடியாது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர் நுபுவத்துக்காக அவர்கள் தான் நபி, அல்லாஹ் யாரை ரிசாலத்துக்காக தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் தான் ரசூல். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இவர்களை தலைவராக ஆக்கியிருக்கிறான் என்றால் அப்ப அல்லாஹுவிடத்தில் எந்த அளவுக்கு இவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர்வும் கண்ணியமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இமாம் சொல்கிறார்கள், வஸய்யிதுல் முர்ஸலீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக இருக்கின்றார்கள். புரியுதா? ஒரு சில ஹதீஸுகளை விளக்கமா பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன சையீது உல்தி ஆதம யௌமல் கியாமா, நான் மறுமை நாளில் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் தலைவராக இருப்பேன், சையீதாக இருப்பேன். ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் தலைவராக இருப்பேன். கவனிக்கிறீங்களா இல்லையம்மா? அன செய்து உல்தி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளுடைய தலைவராக நான் இருப்பேன். இப்ப செய்யுது இருக்கு. இப்ப சலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹும்மா சல்லி அலா சையீதினா முஹம்மத் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதா? என்ன சொன்னாங்க, அல்லாஹும்மா சல்லி அலா சையீதினா முஹம்மத் என்று சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு கூட்டத்தார்கள் வருவாங்க, அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வார்கள், அந்த சையீதுனா என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க, அஸ்ஸையீது அல்லாஹ், சையீத் என்பவன் அல்லாஹ் தான் அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க வந்து அல்லாஹும் சல்லி அலா சையீதுனா முஹம்மதின்னு நாங்க சலவாத்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் எந்த கூட்டம்? அந்த கூட்டம். கேளுங்க, விஷயத்தை கேட்டுங்க. ஏன்னா இந்த இது அவங்கள்ட்ட இருந்து கேட்கப்பட்டது. எந்த நம்ம எப்படி விளங்கி வச்சிருந்தோம், தௌஹீது மார்க்கன்னு சொன்னால யார் சொல்றது? ரெண்டு பேர் அங்க குத்தகைக்கு வாங்கி வச்சிருக்காங்கம்மா. புரியுதா? ஒட்டுமொத்த மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு எப்படின்னு சொன்னா, பிரச்சனை என்னன்னு கபூர் வணக்கம், தர்கா, பிதத்து, இதுல இருந்து மக்கள் வெளியே வந்தாங்க. இதெல்லாம் ஷிருக்கு குஃபுருன்னு வெளியே வந்தாங்க. இந்த வெளியே வந்த மக்கள் இல்ம தேடினாங்களா? தேடல். என்ன செஞ்சாங்க? பயான தேடினாங்க. விளங்குதா நான் சொல்றது? இல்ம எங்க தேடணும்? இல்ம முன்னோர்களுடைய கிதாப்ல இருந்து படிக்கணும். ஹதீஸ், புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவுது, அந்த மாதிரி முன்னோர்களுடைய ஹதீஸ் கிதாபுகள் இருந்தோ, அவர்கள் எழுதிய சட்ட கிதாபுகளில் இருந்தோ, அவர்கள் எழுதிய அகீதா கிதாபுகளில் இருந்தோ கல்வியை தேடணும். தேடல. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, முன்னோர்கள் மேல முழுக்க தப்பான எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. ஏதோ போயிட்டு போகுதுன்னு ஹதீஸ் கிதாபை ஏத்திருக்கிறாங்க. அதுவும் ஹதீஸ் கிதாபை எப்படி ஏத்திருக்கிறாங்கன்னா, அந்த அறிஞருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவர் எழுதின ஹதீஸோட நிறுத்திக்கின்றோம். இந்த அளவுக்கு புகாரி வேணுமா? ஆனா இமாம் புகாரி வேணாமா? எப்படி முஸ்லீம் வேணுமா? ஆனா இமாம் முஸ்லீம் வேணாமா? திருமதி உள்ள ஹதீஸ் வேணும், ஆனா திருமதி வேணாம். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப அந்த இமாம்கள் மேல ஃபுல்லா நம்பிக்கை எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதே போல குரானுக்குள்ள தப்சீர், அதே போல ஹதீஸுக்கு உள்ள விளக்க உரை எல்லாம் குப்பன்னு சொல்லியாச்சு. எப்படி சொல்றாங்க அவங்க? இதே வார்த்தையே சொல்றாங்க. அப்ப சொன்னா இல்லையா, ஹதீஸ் மட்டும்தான், ஹதீஸுக்கு அந்த ஹதீஸுடைய அறிஞர்கள் விளக்க உரைகள் எழுதியிருக்காங்கல்ல, நீங்க முன்னாடி இங்க பார்த்துருப்பீங்களா, வரிசையா இங்க வச்சிருப்போமா, இந்த கிதாபுகள் எல்லாம் குப்பை, தப்சீரும் குப்பை, ஹதீஸ் விளக்க உரை குப்பை, ஃபிக்ஹு குப்பை, எல்லாம் குப்பை 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 முடிச்சு தூக்கிப்படும். இப்ப என்ன செய்யறது? அண்ணன் நீங்க பயன் பண்ணுங்க, நாங்க கேட்கிறோம், ஈமான் கொள்றோம். முடிவு என்ன? இப்ப எல்லாம் குப்பையா போச்சுல, இப்ப மாணிக்க மரகதம் முத்துவா நீங்க தான் உதிர்க்க போறீங்க, நாங்க அள்ளிக்க போறோம். அப்படியே வந்து ரசுல்லாவை பார்த்த சஹாபாக்கள் ரசுல்லா சொல்ல சொல்ல ஈமான் கொண்ட மாதிரி, நீங்க திருவாய் மலர்ந்தறிந்து கொண்டே இருங்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டே இருக்கிறோம். நீங்க பாருங்க, ஒரு சீடியை வாங்கி பாருங்களேன் எப்படி மக்கள் பயன் கேட்குதுன்னு சொல்லிட்டு. என்னடா சஹாபாக்களை கிண்டல் பண்றாரு, இல்லாத நம்பரை சொல்றாரு, இருக்கிறத இல்லைங்கிறாரு, போயாவது பார்ப்போமே. அதுல விளங்குச்சா இல்லையா? ஒரு தலைப்பு ஒன்று பேசியிருப்பேன், அதில் சும்மா ஒரு ஏழே ஏழு ஹதீஸுக்கு மட்டும், சஹீஹான ஹதீஸுகளை குதரும் குதர்க்கவாதிகள்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க, யூடியூப்ல இருக்குது. ஏதாவது நம்பர் சொல்றாருல்ல, பார்க்க வேண்டியது தானே, பார்க்க மாட்டாங்க. அவர் ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸில் இப்படி இருக்குன்னு விமர்சனம் பண்ணுவார். அந்த அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்களேன், அந்த ஹதீஸை முழுமையாக படிக்கவே மாட்டாங்க, வெறும் நம்பரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நீ உண்மையிலேயே நியாயமானா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ஹதீஸுகள ஒன்னு அரபியையும் தமிழையும், அல்லது குறைஞ்சபட்சம் தமிழையாவது முழுசா படிச்சுக்காட்டு, அதுக்கு பிறகு மக்களை சிந்திக்க சொல்லு, அல்லது உன்னுடைய சிந்தனையை பத்தி சொல்லு, ஒரு நியாயமாவது இருக்கு. ஆனா எங்க ஹதீஸை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அந்த இடத்துல முழு ஹதீஸை அவர் படிச்சு காட்டவே மாட்டார். புகாரில இப்படி ஒரு செய்தி இருக்குமா, நம்பர் என்ன நம்பர்மா, நீங்க பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் விமர்சனத்தை ஆரம்பிச்சுவார். எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு பெரிய அதர்மம் இது. அழிச்சாட்டியத்திலையும் உச்சக்கட்ட அழிச்சாட்டியம், நல்லா பாதுகாக்க விஷயத்துக்கு வரும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நம்ம மேடம் அறிஞர்கள் சொன்னாங்கல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் சொல்லக்கூடாது, ஏன்னா ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு. புரியுதா? அந்த ஹதீஸ் கண்டிப்பா அப்படி இருக்க தான் செய்யுது. புரியுதா? இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் தான் தலைவன், அப்ப நமக்கு யாருங்க? அண்ணனா? ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நான் தான் தலைவர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்ப நமக்கு தலைவர் யாரு? ஏன் அப்ப அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் சொல்லக்கூடாது? புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப நீங்க என்ன கேட்கணும்? அப்ப அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? அவர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லாதீங்க என்று சொல்லி, அஸ்ஸய்யிது ஹுவல்லாஹ், சையீத் என்பவன் அல்லாஹ் தான் சொன்னாங்களே, அப்ப அதுக்கு என்ன விளக்கம் கேட்கணும். இதுக்கு தான் நம்ம சொல்றோம், ஹதீஸுகளை படிக்கிறதோட உங்களுக்கு ஹதீஸுகள் தெளிவா விளங்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். எப்ப உங்களுக்கு இரண்டு ஹதீஸுகளுக்கு இடையில புரியறதுல உங்களுக்கு குழப்பம் ஏற்படுதோ, நீங்க ஹதீஸ் கலையுடைய அறிஞர்களின் விளக்க உரைகளை விரிவுரைகளை பாருங்க, அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பார்க்க முடியாது, ஏன்? அவங்க தான் சொல்லிட்டாங்களே எல்லாம் குப்பை, எல்லாருக்கும் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நிலைப்பாட்டு எடுக்கணும்? ரெண்டுத்துல ஒரு ஹதீஸை வைக்கணும், ஒரு ஹதீஸை தூக்கி போடணும். ரெண்டுத்துல ஒரு ஹதீஸை வைக்கணும், ஒரு ஹதீஸை தூக்கி போடணும். அப்ப என்ன செஞ்சாங்க? அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஹதீஸை தூக்கி போட்டாங்க. ஏன்னா அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வை குறைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. புரியுதா? இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வை தூக்க வருது, அப்ப இதை விட்டுருங்க, அதை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அதுவும் சஹீஹான ஹதீஸ், இதுவும் சஹீஹான ஹதீஸ். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கள் வரும் பொழுது அப்படி சொன்னாங்க? அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ்வை வரம்பு மீறி புகழ நினைத்தார்கள். இரண்டாவது, பொய் புகழ்ச்சியாக புகழ்ந்தார்கள். வந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வை பொய் புகழ்ச்சியாக புகழ்ந்தார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இப்படிலாம் என்ன புகழ வேண்டாம், என்ன அப்துல்லா ரசூலுல்லான்னு சொல்லுங்க அப்படின்னு நிறுத்திட்டாங்க. பொய் புகழ்ச்சியை அடியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துவதற்காக சொன்னார்கள். புரியுதா இல்லையா? தான் செய்யது இல்லை என்பதற்காக அல்ல. புரியுதா? அல்லாஹ் செய்யதாக இருக்கிறான், அல்லாஹ் செய்யது என்பது அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யதாக இருக்கிறார்கள், அது அவர்களுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு. திருப்பெயர்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான பெயர்கள் இருக்கும். இப்ப அல் கரீம் என்ற பெயர், இந்த அல் கரீம் என்ற பெயர் அல்லாஹ்விற்கு சொல்லப்படுகிறதா இல்லையா? சொல்லப்படும். அதே போல இது ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுகிறதா இல்லையா? சொல்லப்படும். சாதாரண கண்ணியமான மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறதா இல்லையா? சொல்லப்படும். அல்லாஹ்விற்கு சொல்லும் பொழுது அந்த கண்ணியம் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. ரசூலுல்லாஹ்விற்கு அல் கரீம் என்று சொல்லும் பொழுது அது ரசூலுல்லாஹ்வுடைய தகுதிக்கு உள்ள கண்ணியம். மனிதர்கள் ஒருவர் ஒருவருக்கு சொல்லும் பொழுது அந்த கண்ணியம் என்பது சாதாரணமான கண்ணியம். அல்லாஹு தாலா இதே போல தன்னுடைய பெயர்கள் பல பெயர்களை ரசூலுல்லாவோட சேர்த்து சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் அல்ல, அல்லாஹுக்கு உள்ள மாதிரியே அந்த சிஃபத்து ரசூலுல்லாவிற்கு இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. உதாரணத்துக்கு பாருங்க, ரவுஃப், ரஹீம், இது யாருடைய பெயராக நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க? பொதுவா அல்லாஹ்வுடைய பெயர். குர்ஆன்லயே இந்த பேரு ரசூலுல்லாக்கு இருக்கு, ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாது. ரவுஃப் ரஹீம் என்ற பெயரு யாருக்கு இருக்கு? குர்ஆன்லயே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னா, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். ரசூலுல்லாஹ் மூமின்கள் மீது ரவுஃபாக இருக்கிறார்கள், ரஹீமாக இருக்கிறார்கள் சொல்லி. புரியுதா? அப்ப அல்லாஹு தஆலா நபிக்கு சொன்ன ரவுஃப் ரஹீம் என்பது அது அவர்களுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு. புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுது என்று தனக்கு சொல்வதை தடுத்தார்களே. எதற்காக தடுத்தார்கள்? அவங்க தன்னை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்த பார்த்தாங்க, அளவு கடந்து புகழ ஆரம்பித்தாங்க. அப்ப சொன்னாங்க, அத்தகைய உயர்ந்த செய்யுது என்பவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், அத்தகைய உயர்ந்த செய்யுது என்பவன் தலைவன் என்பவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், நீங்க வந்து அந்த அளவுக்கு என்ன புகழ்ந்து கொண்டு போயிடாதீங்க, செய்யுது அல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? இப்ப ஆலிம் யாரு அப்படின்னு கேட்டா, இப்ப ஒருத்தர் பேரை சொல்றீங்க, அவர்கிட்ட நீங்க தாங்க ஆலிம், நான் ஆலிம் இல்லைங்க, என்னை விட பெரிய ஆலிம் இருக்காங்கன்னு அர்த்தம் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவர் ஆலிம் இல்லை, ஜாஹில்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? விளங்கச்சா இல்லையாம்மா? அந்த அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தான் வந்து செய்யது இல்லை என்ற அர்த்தத்துல கிடையாது. இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸுகள்ல சஹாபாக்களில் சிலருக்கு இந்த செய்யது என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இக்ரிமா வர்றாரு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் எழுந்து செல்லுங்கள், அவரை வரவேற்றுங்கள் என்பதாக. அதே போல சாயித் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு குதிரையில ஒட்டகத்தில் சாரி கழுதையில வர்றாங்க. அப்ப அவர்களுக்கு அவர்களை இறக்கி விடுறதுக்காக வேண்டி ரசூல்லா சொல்றாங்க, கூமு இலா சையீதிக்கும், உங்களுடைய தலைவரிடம் எழுந்து சென்று அவரை இறக்கி கொண்டு வாருங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியல செய்யுதுங்கிறது அல்லாஹ்க்கு சொல்லணும். அவங்க தான் சொல்லியே கொடுத்தாங்க. அவங்க தான் யாருக்கும் பயன்படுத்துறாங்க? சஹாபாக்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. புரியுதா இல்லையா? மக்களில் மதிக்கத்தக்க ஒருவருக்கு செய்யது என்று சொல்வது தவறு இல்லை. புரியுதா இல்லையா? சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யது சொல்லக்கூடாது என்று சொல்வது தவறு. புரியுதா இல்லையா? இங்க இன்னொரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். அப்ப செய்யதை நம்ம ரசூல்லாக்கு சேர்க்கலாம் என்பதற்காக எல்லா இடத்திலையும் சேர்த்துடலாமான்னு சேர்க்கக்கூடாது. இதுதான் வந்து நடுநிலை. இப்ப ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹுவ செய்யது சேர்க்காம நாங்க சொல்லவே மாட்டோம், எப்ப ரசூலுல்லான்னு சொன்னாலோ சலவாத்து சொன்னாலோ நாங்க செய்யத சேர்த்துதான் சொல்லுவோம் ஒரு கூட்டம், இதுவும் வழிகேடு. இன்னொரு கூட்டம் எங்கேயுமே நாங்க ரசூலுல்லாக்கு செய்யத சொல்லவே மாட்டோம், இதுவும் வழிகேடு. அப்ப நடுநிலையான மக்கள் யாரு? எங்க அல்லாஹு தாலா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்யது என்ற வார்த்தை இல்லாமல் நமக்கு இபாதத்துல கற்றுக் கொடுத்தாங்களோ அங்க நாங்க செய்யது சொல்ல மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு தொழுகையில உட்கார்ந்துருக்கிறோம், சலவாத்து ஓதணும், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்படித்தான் ஓதுவோம். எப்படி ஓத மாட்டோம்? அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் ஓத மாட்டோம். இந்த முதல் சொன்ன கூட்டாருக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் நாங்க செய்யதை சேர்ப்போம் சொல்லி அவங்க எப்படி ஓதுவாங்கன்னா, அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையதினா முஹம்மதின் كما صليت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم انك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم انك حميد مجيد எங்க சொன்னாலும் தொழுகையில தொழுகைக்கு வெளியில எல்லாத்துலயுமே செய்யத சேர்த்து சொல்வாங்க. புரியுதா இல்லையா? இதுவும் வழிகேடு. நாங்க எங்கேயுமே செய்யத சொல்ல மாட்டோம் சொல்வதும் வழிகள். அப்ப ஹதீஸுகள்ல வந்திருக்கக்கூடிய சலவாத்துகள் எது இபாதத்தில் சொல்லப்படுகிறதோ அதை நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டோம். அங்க என்ன வார்த்தையை சேர்க்க மாட்டோம்? செய்யுதுங்கிற வார்த்தையை சேர்க்க மாட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, நம்ம ரசூல்லா செய்யுதுன்னு ஏத்துக்க, ரசூலுல்லாஹுவை செய்யுது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் இல்லை. புரிஞ்சுச்சா? அது போக நம்ம பயான்கள்ல சலவாத்து சொல்லும் பொழுதோ நாம் ஒருவர் ஒருவருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வின் மீது சலவாத்து சொல்லும் பொழுதோ அப்ப நம்ம செய்யது என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு சேர்த்து சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம். இந்த மாதிரியாக நம்ம பயான்கள் செய்யறதுக்கு முன்னாடியோ வேற வேற சந்தர்ப்பங்கள்லையோ சலவாத்து சொல்வதற்கு நேரங்கள் வரும் பொழுது சலவாத்துகளை இதை பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. அல்லது ஹதீஸுகளை அறிவிக்கிறார், வக்கால சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது வக்கால சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்றதுலையும் இந்த தப்புகளை புரிஞ்சுட்டா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மறுமை நாளில் ஆதமுடைய பிள்ளைகளின் தலைவனாக இருப்பேன். எல்லாருக்கும் துன்யால தலைவர் இல்லையா, துன்யாலையும் தலைவர் தான். எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சேர்க்கக்கூடிய இடம் எந்த இடங்க ஆகிறது? எப்படி உதாரணமா அல்லாஹ் சொல்றான், உதாரணத்துக்கு மாலிக்கு யௌமித்தீன் அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளுடைய அதிபதினு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் துன்யால அதிபதி இல்லையா? துன்யாக்கு அவன் தான் அதிபதி. ஏன் மறுமை நாள் வரும் பொழுது இந்த பொய்யா சும்மா நாச்சுக்கும் தன்னை மன்னர் அதிபதினு சொல்ற யாருமே இருக்க மாட்டாங்க. துன்யால சும்மா நாச்சுக்கும் அவங்கவுங்க நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அதிபதி தலைவர் உரிமையாளர்னு சொல்றவங்க வேணா துன்யால அல்லாஹ் விட்டு வச்சிருப்பான். நாளைக்கு மறுமை என்று வந்து விட்டால் அங்க யாருமே இருக்க முடியாது. அப்ப நாளைக்கு ஆகிரத்துல வந்துட்டா ரசூல்லா மட்டும்தான் அங்க தலைவரா இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஆதம் இடத்துல மக்கள் ஓடுவாங்க, இப்ராஹிம் இடத்துல ஓடுவாங்க, மூசா இடத்துல ஓடுவாங்க, ஈசா இடத்துல ஓடுவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கையை யார் பக்கம் காட்டிடுவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் காட்டிடுவாங்க. அடுத்து சொன்னார்கள், வஅவ்வலு மன் யன்ஷக்கு அன்ஹுல் கப்ரு, நாளை மறுமை நாளிலே முதலாவதாக கபர் பிளப்பது எனக்குத்தான். நாளைக்கு மறுமையில எழுப்பப்படும் பொழுது முதல் முதல்ல கபரிலிருந்து எழுப்பக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு وَأَوَّلُ شَافِعٍ وَأَوَّلُ مُشَفَّعٍ, சிபாரிசு செய்வதிலும் நான் தான் முதலாமவன், சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களிலும் நான் தான் முதலாமவன். புரியுதா? நாளைக்கு மறுமையில சிபாரிசு செய்யறது என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அதுல முதல் முதல்ல அந்த தகுதி யாருக்கு கொடுக்கப்படும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதே போல சிபாரிசு யார் எத்தனை பேர் செஞ்சாலும் முதல்ல யாருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அந்த அளவு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த அளவு கண்ணியம் பெற்றவர்கள். எனவேதான் அல்லாஹுத்தலா முதல் தகுதியை அவங்களுக்கு தருகிறான். அப்ப அடுத்து நம்ம பின்னாடி படிப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத் இருக்கு, அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க வேண்டும், அதற்காக துவா செய்ய வேண்டும். இதுவும் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில அகீதால ஈமான்ல ஒரு விஷயம். இப்ப இந்த வழிகட்ட கூட்டத்தினுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, ஷஃபாத் என்ற ஒன்றை அவங்க ஏற்றுக்கொண்டாலும் அதை மறுக்க முடியாது. அதை மறுத்தாங்கன்னா அப்புறம் டோட்டலா வெளிப்படையா தெரிஞ்சிருமே குஃப்ரு. ஷஃபாத் ஒன்று இருந்தாலும் கூட அவங்க சொல்ற கருத்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, பாருங்க எந்த அளவுக்கு விஷத்தை அதுல வந்து வெண்ணையை தடவியோ நெய்யை தடவியோ அல்லது தேனை தடவியோ மக்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த மேல தடவப்பட்ட தேன் இருக்கு பாருங்க, அதை பார்த்துட்டு மக்கள் ஆஹா என்ன ஈமானியா அண்ணனுக்கு, பா ஈமான்னா இப்படிலப்பா இருக்கணும், சுபஹான் அல்லாஹ், எப்படி அப்படியே பார்க்கணுமே. பாருங்க சொல்றத பாருங்க, நான் இங்க பாருங்க, யாரை பத்தியும் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும்னு எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லாம சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். புரியுதா? என்ன சொல்றாங்கன்னா, சிபாரிசு என்பது அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடிய சிலருக்கு கொடுத்தாலும் கூட நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எப்படி? யாருடைய சிபாரிசும் இல்லாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும். புரியுதா? அதுதான் ஈமான் ரொம்ப தரஜா அப்படின்னு சொன்ன உடனே கேட்கிறவங்களும் அப்பா ஈமான் ஏறிடுச்சியா, எப்படி ஈமான் பலமா அவ்வளவுதான் கொண்டு போச்சு. ஈமான் ஏறாது, கிறுக்குத்தனம் தான் ஏறும். ஏன்னா ஏதா கிறுக்கு தந்தா லூஸ் தான் பிடிக்கும். இவ்வளவு தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சிபாரிசு செய்யாமல் சொர்க்கத்தின் கதவே திறக்கப்படாதுங்கிறாங்க. நான் சிபாரிசு செய்யாமல் கேள்வி கணக்கையே அல்லாஹ் ஆரம்பிக்க மாட்டான்னு சொல்றாங்க. நான் சிபாரிசு செய்யாமல் யாரும் சொர்க்கத்திற்கே போக முடியாதுன்னு சொல்றாங்க. இவர் உட்காந்துட்டு பேசுறாரு, சிபாரிசு இல்லாம இவர் போயிடுவார், எங்க போயிடுவார்? அல்லாஹ் வச்சிருக்கிற சொர்க்கத்துக்கு போக முடியாது. புரியுதா இல்லையா? சைத்தானுடைய சொர்க்கம் ஒண்ணு இருக்கு, அது என்ன நரகம், அங்கதான் போக முடியும், அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? நான் சொர்க்கத்தின் கதவை தட்டாதவரை எந்த நபியும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. புரியுதா இல்லையா? அப்ப நம்ம என்ன ரசூலுல்லாட்ட போய் நேரடியா ரசூல்லா எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்க கேட்க கூடாது. இது இந்த வழிகட்ட கூட்டம். வழிகட்ட கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன, ரசூல்லாக்கு சிபாரிசு இருக்கு, அந்த சிபாரிசு நம்ம ஆதரவு வைக்கணும் சொல்றத எப்படி தப்பா எடுத்துப்பாங்க, நேரா போய் ரசூல்லா எங்களுக்கு சிபாரிசு பண்ணுங்க, ரசூல்லா எங்களுக்கு சிபாரிசு பண்ணுங்க, இதுவும் குஃபுர் ஷிர்க். சிபாரிசு ரசூலுல்லா செய்பவர்களாக இருந்தாலும் யாழ்லா அதற்கு தகுதி உள்ளவர்களாகவும் அந்த வாய்ப்பை பெறக்கூடியவர்களாகவும் நீ எங்களை ஆக்கு என்று நம்ம துவா செய்யணும். புரியுதா? அப்ப ரசூல்லாவுக்கு சிபாரிசு இருக்கு என்று சொல்லிட்டு ரசூல்லாட்ட போய் சிபாரிசு கேட்கிற கூட்டமும் வழிகட்ட கூட்டம். எங்களுக்கு யார் சிபாரிசும் தேவையில்லை, அல்லாட்டையும் கூட நாங்க கேட்க மாட்டோம், யாருடைய சிபாரிசு எங்களுக்கு கூடுன்னு சொல்லிட்டு எங்களை எங்களால் எங்களுடைய அமலால் டைரக்டா சொல்றதுக்கு அனுப்புதான் நாங்க சொல்லுவோம். இதுவும் வழிகேடு. வித்தியாசம் புரியுதா இல்லையா? நடுநிலையான பாதை என்ன, ரசூலுல்லாஹ் இருக்கும், மலக்குகளுக்கும், ஷஹீதுகளுக்கு, சித்திகளுக்கு, குரானுக்கு, சாலிஹீன்களுக்கு ஷிஃபாத்துடைய ஹக்கு இருக்குது, செய்வாங்க, ஷஃபாத்து செய்வாங்க. ஆனா அந்த ஷஃபாத்தை யாரிடம் மட்டும் நம்ம கேட்போம், அல்லாஹ்விடம் மட்டும் ஆதரவு வைப்போம். புரியுதா இல்லையா? யா அல்லாஹ், நபிமார்களுடைய ஷிஃபாத்தை எங்களுக்கு கொடு, ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு கொடு, குரானுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு கொடு, சாலிஹீன்களுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு கொடுன்னு யார்கிட்ட கேட்போம், அல்லாஹ் விடத்திலே ஆதரவு வைப்போம். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸு முஸ்லிம் திருமதியில வருது. வாசிலா இப்னு அல் அஸ்கா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இஸ்மாயிலுடைய குடும்பத்திலே கினானா குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான், பிறகு கினானாவில் குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான், பிறகு குறைஷிகளில் ஹாஷிம் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான், பிறகு ஹாஷிம் குடும்பத்தில் என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இந்த ஹதீஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகள் ஏராளம் வந்திருக்கின்றன. அந்த சிறப்புகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு ஈமான் கொள்ளணும். இப்ப கவனிங்க, இதுல இன்னொரு முக்கியமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை பேசும் பொழுது மற்ற நபிமார்களை மட்டம் தட்டி தாழ்த்தி பேசக்கூடாது. மற்ற நபிமார்களோட ஒப்பிட்டு காட்டி, இந்த பாத்தீங்களா மூசா நபி இப்படி, நம்ம நபி எப்படி தெரியுமா, இந்த பாத்தீங்களா ஈசா நபி இப்படி, நம்ம நபி எப்படி தெரியுமா, இந்த மாதிரி நம்ம நம்முடைய கருத்தின் அடிப்படையில் லாஜிக்கின் அடிப்படையில் முஃபாதலா ஒருவர் ஒருவருக்கு இடையில ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. அல்லாஹும் ரசூலும் என்ன சிறப்புகளை சொல்லியிருக்காங்களோ அந்த சிறப்புகளை நம்ம ரசூலுல்லாக்கு சொல்லலாம், மற்ற நபிமார்களுக்கு சொன்ன சிறப்புகளை சொல்லலாம். ஆனா நபிமார்களுக்கு இடையில இந்த காம்படிஷன் மாதிரி, சிறப்பு காம்படிஷன் மாதிரி, இவருக்கு என்ன சிறப்பு, இவருக்கு என்ன சிறப்பு, அந்த மாதிரி பேசலாமா, பேசக்கூடாது. ஏற்கனவே அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னேன். என்ன ஹதீஸ் அது, ஒரு அன்சாரிக்கும் ஒரு யஹூதிக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவர் சொல்லிடுவாரு, மூசாவை தேர்ந்தெடுத்த இறைவன் மீது சத்தியமாக சொல்லி யகுதி சத்தியம் பண்ணிடுவாரு. இந்த முஸ்லிமுக்கு வந்துச்சு கோபம், உட்டார் ஒரு அற பலார்னு அரைஞ்சார், என்ன எங்களுக்கு மத்தியில ரசூல்லா இருக்கும்போதே உனக்கு இப்படி பேசுறதுக்கு தைரியமானு சொல்லிட்டு உடனே அந்த யகுதி ரசூல்லா இடத்துல வந்து, யார் ரசூல்லா இந்த மாதிரி முஸ்லீம் என்ன எரிஞ்சு அறிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்கிறாங்க, விளக்கம் கேட்டுன்னு அவர் இதுக்கு சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, என்ன நீங்க அப்படி செய்யாதீங்க, லா துஃபதிலூனி அலா மூசா, மூசாவை விட என்ன சிறப்பாக பேசாதீர்கள், ஏனென்றால் மக்கள் எல்லாம் மறுமையிலே எழுப்பப்படக்கூடிய நாளிலே, மயக்கமுற்று அவர்கள் மீண்டும் மயக்கம் தெரிந்து எழுப்பக்கூடிய நாளிலே முதலாமவராக நான் எழுந்திருப்பேன், அப்போது பார்த்தால் அரிசுடைய காலை மூசா பிடித்துக் கொண்டிருப்பார், மயக்கமுற்ற எனக்கு முன்னால், அதாவது அவர் எழுந்து விட்டாரா அல்லது நாளை மறுமையிலே மயக்கம் ஏற்படும் பொழுது சிலருக்கு ஏற்படாது என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படி ஏற்படாமலே இருந்து விட்டாரா என்று நான் அறிய மாட்டேன்கிறான். புரியுதா? அப்ப இந்த இடத்துல மூசாவை விட என்ன சிறப்பாக பேசாதீர்கள் என்று சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து மட்டன் தட்டுற மாதிரி நீங்க செய்யக்கூடாது. புரிஞ்சுச்சா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக ஹபீபு ரப்பில் ஆலமீன், இதனுடைய விளக்கத்தை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப், அதாவது அல்லாஹ்வுடைய ஹலீல். எப்படி அல்லாஹு தஆலா இப்ராஹிமை ஹலீலாக எடுத்துக்கொண்டானோ அது போன்று என்னை அல்லாஹ் ஹலீலாக எடுத்துக்கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஸஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். புரியுதுங்களா? அந்த ஹுல்லத் என்பது என்ன, அன்பு, 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 அன்புனுடைய கடைசி ஒரு தரஜா தான் இந்த ஹுல்லத் ஹலீல் என்பது. புரியுதுங்களா? எந்த வகையிலுமே மாறுபாடு செய்யாம அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்தோடு அப்படியே ஒன்றிணைந்து விடுவது, அல்லாஹுடைய அந்த நோக்கத்தோட கட்டளையோட தன்னை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்வது, அந்த தகுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் இப்ராஹிமை நண்பனாக எடுத்துக்கொண்டேன் என்று குர்ஆன்ல சொல்றான். அதே போல நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுடைய ஹலீலாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த முஸ்லீமுடைய ஹதீஸில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாரும் எனக்கு ஹலீலாக இருப்பதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். மனிதர்கள் உங்களில் யாரையும் நான் என்னுடைய ஹலீலாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அப்படி நான் ஆக்குவதாக இருந்தால் அபூபக்கரை நான் எனக்கு ஹலீலாக ஆக்கியிருப்பேன். புரியுதா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளையும் அந்த சிறப்புகளையும் அறிந்து கொள்ளணும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுல சில முக்கியமான விஷயங்களையும், வழிகட்ட கூட்டத்தார்கள் எந்த அடிப்படையில் அவங்களுடைய வழிகேடு உருவாகுது, அதுக்கு என்ன காரணம் என்பதையும் நம்ம பார்த்தோம்.